بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே، சகோதர சகோதரிகளே، அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மஸ்ஜிதிலே ஒரு தூய்மையான நோக்கத்தோடு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். சுவன பூங்காக்களில் ஒன்று என்று வர்ணிக்கப்பட்ட இந்த மஜ்லிசு திக்ரிலே அமர்கிற போது மலக்குகளை சாட்சியாக வைத்து அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா நம் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து சுவர்க்கத்திற்குரியவர்களாக நம்மை ஆக்க வேண்டும் என்று முதலில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே، மறுமையிலே வெற்றி பெறுவோர் யார் என்ற இந்த தலைப்பிலே சில முக்கியமான செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என்று எண்ணுகின்றேன். பொதுவாக உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனுமே தோல்வி அடைவதை விரும்புவது கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும் அவன் வெற்றி அடைய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவான். உலகத்திலே வெற்றிகள் கிடைக்கும்போது மனிதர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் உலகத்தில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வெற்றியுமே நிரந்தரமான வெற்றி கிடையாது. நிரந்தரமான வெற்றி என்பது மறுமையில் கிடைக்கிற வெற்றிதான் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. மறுமையிலே வெற்றி பெறுவது என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபமன் ஜுஹ்ஸிஹ அனின் நாரி وأدخل الجنة فقد فاز. யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ நிச்சயமாக அவர்தான் வெற்றி பெற்றவர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட வேண்டும், சுவர்க்கத்தில் நாம் நுழைய வேண்டும். இதுதான் நம்முடைய மகத்தான வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வெற்றியை அடைவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு ஒரு சோதனை களமாக ஆக்கியிருக்கின்றான். உலகத்திலே எப்படி இருந்தால் நமக்கு மறுமையிலே வெற்றி கிடைக்கும் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக அழகான முறையிலே மறுமையிலே வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே، மறுமையிலே வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் அடிப்படையாக தேவையான ஒரு விஷயம்தான் தஸ்கியாவாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் இதை வலியுறுத்துகிறார். குறிப்பாக சூரத்து ஷம்ஸ் என்ற அத்தியாயத்தில் 11 தடவைகள் தொடர்ச்சியாக சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹு தஆலா கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் தனது இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்றார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்போ 11 தடவைகள் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து இந்த உண்மையை சொல்லுகிறான் என்றால் இதனுடைய வெயிட்டை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னும் பல இடங்களிலே கத் அஃப்லஹ மன் தஸக்கா வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்து அல்லாஹுவை திக்ர் செய்து தொழுகையை நிலைநாட்டுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்றார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்ப மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் மிக முக்கியமான அம்சம் நம்முடைய உள்ளம் பரிசுத்தம் அடைய வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உள்ளம் பரிசுத்தம் அடைவது எதிலிருந்து என்று நாம் பார்க்கும்போது பல நோய்களை இஸ்லாம் இதயத்து நோய்களாக அடையாளப்படுத்துகிறது. அந்த நோய்களிலிருந்து நம்முடைய இதயம் பரிசுத்தம் அடைய வேண்டும். அப்படி பரிசுத்தம் அடைந்தால்தான் மறுமையிலே வெற்றி அடைய முடியும். அவ்வாறான நோய்களிலே இரண்டு பிரதானமான நோய்களை இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். ஒன்று அஷுபஹாத் என்ற நோய்கள், இன்னும் ஒன்று அஷஹவாத் என்ற நோய்கள். இந்த இரண்டு நோய்களிலிருந்தும் பிரதானமாக ஒரு மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தமடைய வேண்டும். அப்போதுதான் மறுமையிலே அவன் வெற்றி பெற முடியும். சுபஹாத் என்று சொல்லும்போது நேரடியான அர்த்தம் சந்தேகம் என்பதாகும். சுபஹாத் என்றால் சுபஹா என்ற சொல்லினுடைய பன்மை சொல், சந்தேகங்கள். ஷஹவாத் என்று சொன்னால் ஷஹுவா என்பதனுடைய பன்மை சொல், இச்சைகள். இங்கே சுபஹாத் என்று இமாம் அவர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள் என்றால் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற சந்தேகத்தை அல்ல, அல்லது நண்பர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற சந்தேகத்தை அல்ல, அல்லது சமுதாயத்தில் ஏற்படுகிற சந்தேகத்தை அல்ல, மாறாக ஈமானிலே ஏற்படக்கூடிய சந்தேகத்தை குறிப்பிடுகிறார்கள். நாம் ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன. இந்த ஆறு முக்கியமான அம்சங்களிலிருந்தும் அந்த ஆறு முக்கியமான அம்சங்களையும் எவ்வித சந்தேகமும் இல்லாமல் உறுதியாக நாம் நம்ப வேண்டும். அதிலே கடுகளவு சந்தேகம் வந்தாலும் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது என்பது அர்த்தமாகும். எனவேதான் அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளை பற்றி சூரத்துல் பக்ராவிலே சொல்லும் போது ஃபீ குலூபிஹிம் மரத், அவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது என்று சொல்கிறான். அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த நோய் என்னவென்று கேட்டால் இஸ்லாமிய அகீதாவில் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது. அவர்கள் தங்களை முஸ்லீம்கள் என்று அழைத்துக் கொண்டவர்கள். வெளிப்படையில் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை ஏற்றிருந்தார்கள், மஸ்ஜிதிற்கு வருகை தந்து கொண்டிருந்தார்கள், முஸ்லிம்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு அடிப்படைகளிலும் அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கவில்லை. இந்த நோய்தான் மனிதனில் ஏற்படக்கூடிய மிக பாரதூரமான நோயாகும். ஈமான் என்பது முதலிலே நம்முடைய உள்ளங்களில் இடம் பிடிக்க வேண்டியது. எனவேதான் நம்முடைய உலமாக்கள் ஈமானுக்கு வரைவிலக்கணம் சொல்லும் போது மா வக்கர ஃபில் கல்ப், உள்ளத்தில் உறுதியாக பதியக்கூடியது, அல்லது இஃதிகாதும் பில் கல்ப், உள்ளத்தில் உறுதியாக நம்புவது என்று இமாம்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஈமான் என்பது முதன் முதலில் நம்முடைய உள்ளங்களிலே வர வேண்டும். உள்ளத்தில் ஈமான் வராமல் உதட்டில் ஈமானை வைத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக மறுமையில் வெற்றி பெற முடியாது, அவர்கள் தடம் புரண்டு கொண்டே இருப்பார்கள். உள்ளத்தில் ஈமான் வராமல் உதட்டில் ஈமானை வைத்திருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தடம் புரண்டு கொண்டே இருப்பார்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள், யூஷிக்கு அன் ததா அலைக்குமுல் உமம் கமா ததா அல் அக்லத்து இலா குஸ்அதிஹா. ஒரு தட்டிலே உணவு வைக்கப்பட்டிருக்கும் போது அந்த உணவை உண்டு முடிப்பதற்காக வேண்டி விருந்துக்கு அழைத்தவர்கள் ஒருவர் ஒருவரை மாறி மாறி அழைப்பது போன்று உங்களை அழித்து விடுவதற்காக வேண்டி சமுதாயங்கள் ஒருவர் ஒருவரை மாறி மாறி அழைக்கிற காலம் தூரத்தில் இல்லை, மிக விரைவில் வரும் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அமின் கில்லத்தின் நஹ்னு யௌம இதின் யா ரசூலல்லாஹ், அப்படியான ஒரு நிலை ஏற்படும் போது நாங்கள் சொற்ப தொகையினராக இருப்போமா என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா பல் அன்தும் கசீர், இல்லை, நீங்கள் அந்த நேரத்தில் அதிகமாகவே இருப்பீர்கள். ولكنكم غثاء كغثاء السيل. நீங்கள் வெள்ளத்தில் அடிபட்டு செல்கிற நுரைகளை போன்று பதறுகளை போன்று இருப்பீர்கள். அதாவது உங்களுடைய கொள்கையில் உங்களுக்கு உறுதி இருக்காது. நீங்கள் கொள்கையிலே தளம்பல் உள்ளவர்களாக இருப்பீர்கள். வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகிற நுரை அல்லது பதறு எப்படி வெயிற்றில்லாமல் இருக்குமோ, வெள்ளம் செல்லுகிற திசையெல்லாம் அது சென்று கொண்டிருக்குமோ, அதே போன்று நீங்களும் வருகிற கொள்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பாக சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே இன்றைக்கு கொள்கையுடைய விஷயத்தில் நமக்கு உறுதி இருக்கிறதா என்று கேட்டால், பெரும்பாலும் நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு கொள்கையிலே உறுதி இல்லை. கொள்கையிலே உறுதி இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், கொள்கையிலே தெளிவு கிடையாது. நம்முடைய கொள்கை அல்லாஹ்விடமிருந்து வந்த கொள்கை. இந்த அல்லாஹ்விடமிருந்து வந்த கொள்கையை அல்லாஹ் எப்படி நமக்கு இறக்கி வைத்தானோ, அப்படி எத்தனை பேர் நம்முடைய சமுதாயத்தில் அறிந்திருக்கிறார்கள் என்று கேட்டால், பெரும்பாலானவர்கள் அப்படி அறியவில்லை. இந்த கொள்கையை மரபு ரீதியாகவும் பாரம்பரிய ரீதியாகவும் கண்மூடித்தனமாகவும் புரிந்து கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் புரிந்து கொள்கிற காரணத்தினால் புது புது கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது அவர்களுடைய கொள்கையிலே அவர்களுக்கு பிடிப்பு இல்லாத ஒரு நிலை இருப்பதை பார்க்கலாம். உதாரணமாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஈமான் கொள்ள வேண்டிய 6 அடிப்படைகளில் முதலாவது அடிப்படை அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையாகும். அல்லாஹ்வை பற்றி நாம் எப்படி நம்ப வேண்டும்? அல்லாஹ்வை பற்றிய தெளிவும் அறிவும் நம்மிடத்திலே இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி நம்மிடத்திலே கேட்கப்பட்டால், ஆம், எனக்கு அல்லாஹ்வை தெரியும், அல்லாஹ்வை பற்றி நான் அறிந்திருக்கிறேன், அல்லாஹ்வை பற்றிய தெளிவு எனக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையில் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் கிடையாது. சில நிகழ்ச்சிகளிலே நாம் கேட்போம், உங்களிலே அல்லாஹ்வை பற்றி தெளிவாக தெரிந்தவர்கள் இருந்தால் கையை தூக்குங்கள் என்று. நிறைய பேர் தூக்குவதற்கு தயங்குவார்கள். ஏன் தயங்குகிறார்கள் என்று கேட்டால், அல்லாஹ்வை தனக்கு தெரியும் என்று சொன்னால் அடுத்ததாக அல்லாஹ்வை பற்றிய நிறைய கேள்விகள் வரும். அல்லாஹுடைய பெயர் என்ன? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹுடைய சிஃபாத்துகள் என்ன? அவனுடைய வல்லமைகள் என்ன என்பன போன்ற நிறைய கேள்விகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கும். இந்த கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியாது. உண்மையிலேயே இன்றைக்கு எல்லோருமே நிறைய பயான்கள் நடத்துகிறோம், நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். ஊரிலெல்லாம் பார்த்தால் மிகப்பெரிய மாநாடுகள் நடைபெறுகின்றன. ஆயிரக்கணக்கானவர்கள் மாநாடுகளிலே கலந்து கொள்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையிலே மாற்றத்தை காணவில்லை என்ற பெரிய ஒரு ஆதங்கம் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சில நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், ஆச்சரியப்பட்டு போகிறோம். நிகழ்ச்சி நடக்கிறது மகரிப் தொழுகைக்கு பிறகு. இஷாவுடைய நேரம் வரும். நேரம் வரும்போது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து சொல்லுவார்கள், இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை நிகழ்ச்சி நிறைவிலே பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலிலே நடக்கும் என்று சொல்வார்கள். நிகழ்ச்சி நிறைவடையும் போது ஏற்பாட்டாளர்கள் சடங்குக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை இப்போது நடைபெறும் என்று அறிவிப்பார்கள். ஆனால் நிகழ்ச்சி பற்றிய குறிப்பு பத்திரிகையிலே வரும்போது, இணையதளத்திலே வரும்போது 1000 பேர் கலந்து கொண்டார்கள், 5000 பேர் கலந்து கொண்டார்கள், 50000 பேர் கலந்து கொண்டார்கள் என்று பெரிய ஒரு பட்டியல் வரும். அதிலே பெருமையும் வரும். ஆனால் அந்த பெரிய பள்ளியிலே இஷா தொழுகைக்கு எத்தனை பேர் இருந்தார்கள் என்று கேட்கும் போது, ஒரு 2 சஃப் 3 சஃப் தான் இஷா தொழுகைக்கு இருந்துவிட்டு செல்கிறார்கள். பேசப்பட்ட தலைப்புகளில் சில நேரங்களில் தொழுகையின் முக்கியத்துவம் என்பதும் ஒரு தலைப்பாக இருக்கும். இப்ப தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறோம், நபி வழியில் தொழுவது எப்படி என்று ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்துகிறோம். யாரெல்லாம் இதற்கு மாற்றமான கருத்தில் இருக்கிறீர்களோ, வாருங்கள் உட்கார்ந்து பேசுவோம் அல்லது வாருங்கள் விவாதிப்போம் என்றெல்லாம் அழைக்கிறோம். ஆனால் அந்த பயான் முடிந்த பிறகு இஷா தொழுகையை ஜமாத்தோடு ஒருவர் தொழுதால், அவர் இரவிலே அரைவாசி பகுதி நின்று தொழுத நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறார். அதே நபர் ஃபஜ்ர் தொழுகையும் ஜமாத்தோடு தொழுதால் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையை பெறுவார் என்ற ஹதீஸை அறிந்திருக்கிற மக்கள் ஏன் அன்று இஷா தொழவில்லை, ஜமாத்தோடு ஏன் தொழவில்லை? வீட்டில் போய் தொழுதோம் என்கிற ஒரு வாதம் இருந்தாலும் ஏன் ஜமாத்தோடு தொழவில்லை? தொழுகையை பற்றி
பயான் பண்ணிவிட்டு மிகப்பெரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு கடைசியிலே ஃபஜ்ர் தொழுகையை சூரியன் உதிப்பதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் எழுந்து வீட்டிலே தொழுகிறோம் என்றால், அல்லது சூரியன் உதித்த பிறகு எழுந்து சர்வ சாதாரணமாக தொழுதுவிட்டு போகிறோம் என்றால் என்ன நிலை? இதற்கு என்ன காரணம்? நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய அடிப்படையான ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய ஏற்பாடு செய்கிற சகோதரர்கள் கவலைப்படுகிறோம். பயான் நடக்கிறது, பெருந்திரளாக வருகிறார்கள், பயானுக்கு நல்ல மதிப்பெண்களும் வழங்குகிறார்கள், நல்ல பயான், சூப்பர் பயான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அதனுடைய முடிவு, அதனுடைய விளைவு என்ன என்று கேட்டால் ஒன்றுமில்லை. இங்குதான் நாம் இஸ்லாமிய அகீதாவினுடைய முக்கியத்துவத்தை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வைத்து தொழச் சொன்னார்களா? மக்காவிலே வைத்து ஹஜ் செய்ய சொன்னார்களா? மக்காவிலே வைத்து நோன்பை கடமையாக்கினார்களா? மக்காவிலே வைத்து பெண்கள் ஹிஜாப் அணிய வேண்டும் என்ற சட்டத்தை வலியுறுத்தினார்களா? மக்காவிலே வைத்து திருமணம் இந்த முறையில் தான் நடைபெற வேண்டும் என்று திருமணத்தினுடைய ருக்குன்கள், ஷர்த்துகள், ஃபர்துகளை சொல்லித் தந்தார்களா? நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வைத்து இஸ்லாமிய சட்டங்கள் எதையும் போதிக்கவில்லை. மக்காவில் பெரும்பாலான பகுதி அவர்கள் இருந்தார்கள், 13 வருடங்கள் இருந்தார்கள். 13 வருடங்களும் அல்லாஹுடைய தூதர் அகீதாவை தான் போதித்தார்கள். அதற்கு பிறகு மதீனாவுக்கு வந்திருந்த 10 வருடங்களில் சட்டங்களை சொல்லுகிறார்கள், பிளஸ் அகீதாவையும் சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய அகீதாவை 23 வருடங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். அதிலும் குறிப்பாக மக்காவுடைய காலத்தில் மிக ஸ்ட்ராங்கான முறையிலே இந்த அகீதாவை அவர்கள் பதிவு செய்ததன் விளைவை மதீனாவிலே வந்து பார்த்தார்கள். எப்படி பார்க்கிறார்கள்? மதுபானம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது, ஒரே ஒரு செய்திதான். அந்த செய்தியை கேட்ட மக்கள் வீடுகளிலே சேமித்து வைத்திருந்த மதுபான பீப்பாய்களை கொண்டு வந்து வீதிகளிலே கொட்டுகிறார்கள். இப்போ மதீனத்து வீதிகள் எல்லாம் மது ஆறாக ஓடியது என்று பயான் பண்ணும் போது ஆச்சரியமாக பார்க்கிறோம். எப்படி அவர்களுக்கு முடிந்தது என்றால், அவர்களுக்கு அல்லாஹ் யார் என்றது புரிந்திருந்தது, மறுமை என்றால் என்ன என்பதிலே உறுதியான நம்பிக்கை இருந்தது. எனவே அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்திருக்கிறான் என்று சொல்லும் போது உடனடியாக அல்லாஹுக்கு கட்டுப்படுவதிலே போட்டி போட்டார்கள். அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்று நாம் பேசுகிறோம். ஆனால் அல்லாஹுவை வணங்குவதில், அல்லாஹுவை நெருங்குவதில் இன்றைக்கு யதார்த்தமாக நாம் எடுத்து பார்க்கும் போது முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகள் நமக்கு ஃபிட் ஆகுமா என்று பயப்படக்கூடிய நிலைதான் நம்மிடம் இருக்கிறது. வைதா காமு இல சலாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழுகைக்காக வந்தால் சோம்பேறிகளாக வருவார்கள். யுராவுன் அன்னாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டியே அதிகமாக அவர்கள் தொழுவார்கள். வலாயத் குரூன் அல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹை மிக சொற்பமாகவே அவர்கள் விக்ரி செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய முனாஃபிக்குகளை போன்று நாம் இருக்கிறோமா என்கிற நிலையில் தான் நம்முடைய இபாதத்துகள், இபாதத் செய்கிறவர்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க நின்று வணங்குவார்கள், கால்கள் வீங்குகிற அளவுக்கு நின்று வணங்குவார்கள் என்று சொல்லும் போது ஆச்சரியப்படுகிறோம். நம்மால் அவ்வளவு தூரம் நின்று வணங்க முடியவில்லை. என்ன காரணம் என்றால், வணக்கத்தை வலியுறுத்துகிறோம், அமல்களின் சிறப்பை சொல்லுகிறோம், அமல்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டுகளை சொல்லுகிறோம். ஆனால் யாரை வணங்க வேண்டுமோ அவனை பற்றி சொல்லவில்லை, அல்லாஹுவை பற்றி உட்கார்ந்து படிக்கவில்லை. சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், அல்லாஹுவை பற்றி பேசுவதை பிற்போக்காக கருதுகிறார்கள். ஒரு அறிஞர் என்று நம்முடைய மக்களால் அழைக்கப்படக்கூடிய தமிழகத்திலே உள்ள ஒருவர் மதீனாவுக்கு நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே வருகிறார். வந்துவிட்டு அவர் மஸ்ஜித் நபவியிலே ஒரு வகுப்பிலே உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்தால் அங்குள்ள உலமாக்கள் அல்லாஹுடைய அஸ்மாக்கள், அல்லாஹுடைய சிஃபாத்துகள் என்று பேசுகிறார். இந்த பேச்சை கேட்டுவிட்டு அவர் யூனிவர்சிட்டிக்கு வந்து என்ன சொல்கிறார் என்று கேட்டால், இன்னும் இந்த சவுதி உலமாக்கள் தெரிந்தவில்லையா? இன்னும் அஸ்மா சிஃபாத் என்றுதானே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்நாளில்லாஹி வன்னாலிஹி ராஜிஊன். என்னென்றால், நமக்கு என்ன தேவை? ஆக்ரோஷமாக பேச வேண்டும், உணர்ச்சி வசப்படுத்த வேண்டும், நல்ல சொற்களை பயன்படுத்த வேண்டும், விவாதத்திற்கு அழைக்க வேண்டும். இப்படி செய்தால் மாஷா அல்லாஹ் அவர் ஒரு தரமான தாயி, அவர் ஒரு நல்ல பயான் பண்ணியிருக்கிறார் என்று மதிப்பெண்களை அதிகமாக எல்லோரும் வழங்கிவிட்டு போவோம். மார்க்ஸ் கொடுக்கிற ஒரு நிலையில் தான் பயானுக்கு வந்து போகக்கூடிய நிலையும், பயான் நடத்துவதும் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சுபஹா என்கிற நோய்க்கு இன்னும் மருந்து கண்டு நாம் மருந்தை கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நோய்க்கு தெளிவான முறையில் மருந்து கொடுக்கப்படுமாக இருந்தால் நாம் கஷ்டப்பட தேவையில்லை. அந்த சஹாபா பெருமக்கள் நம்ம சில விஷயங்களுக்கு சில நியாயங்களை நாமே சொல்லிக்கொள்வோம். என்ன அரபிக் குதிரை என்றாலும் பிறவி குணம் போகாது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்றெல்லாம் நாமே நமக்கு நியாயங்கள் சொல்லுவோம். சஹாபாக்கள் மிக மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகி இருந்தவர்கள். ஒருவன் ஒன்றுக்கு அடிக்ட் ஆகி விட்டால் இருந்து விடுபடுவது கஷ்டம் என்று சொல்லுவார்கள் உளவியலாளர்கள். ஆனால் சஹாபா பெருமக்கள் விட்டார்கள், விட முடிந்தது. விபச்சாரத்திற்கு அடிமையாக இருந்தார்கள், மதுபானத்திற்கு அடிமையாக இருந்தார்கள், சண்டை பிடிப்பதற்கு அடிமையாக இருந்தார்கள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அடிமையாக இருந்தவர்கள் அதிலிருந்து விடுபட அவர்களால் முடிந்ததற்கு காரணம் அவர்களுடைய உள்ளங்களில் அக்கீதா உறுதியான முறையில் போய் உட்கார்ந்தது. அதற்கேற்ற பிரச்சாரத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு முன்னெடுத்தார்கள். அல்லாஹ் யார் என்பதை காட்டினார்கள், யார் என்பதை உணர்த்தினார்கள். எனவே அந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் என்றால் பயம் வந்தது, அல்லாஹ் என்றால் நேசம் வந்தது. ஒரே நேரத்தில் அவனுக்கு பயம் வருகிறது, அல்லாஹின் மீது அன்பும் வருகிறது. அல்லாஹுடைய தூதர் அப்படி அல்லாஹ்வை அடையாளப்படுத்தினார்கள். இன்றைக்கு மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், சட்டங்களுக்கு பயப்படுகிறோம். இன்றைக்கு நிறைய பேர் நம்ம பார்த்தால் பப்ளிக்ல இருக்கும் போது பயப்படுவோம், மக்களோடு மக்களாக இருக்கும் போது பயப்படுவோம், தனிமையில் ஆகிவிட்டால் அந்த பயம் போய்விடும். சில நேரங்களில் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், ஸ்பெஷலாக இந்த கல்ஃப் கண்ட்ரிகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம், கேமரா பொருத்தப்பட்ட சிக்னல்கள் எவ்வளவு பக்குவமாகவும் பேணுதலாகவும் சட்டங்களை பேணி நடக்கிறோம். ஏனென்றால் அங்கே கேமரா இருக்கிறது பார்க்கும், நம்மிடத்தில் இயல்பாக பயம் வருகிறது. ரோடுக்கு ஸ்பீட் லிமிட் வைத்திருக்கிறார்கள், ஓடும் போது மனதில் ஒரு பக்குவம் வருகிறது. 100 என்றால் 100 மேலே கடைசி வரையும் போக மாட்டார், ஏனென்றால் கேமரா பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கடைகளுக்கு போகிறான், சிசிடிவி கேமரா இருக்கிறது, பக்குவமாக இருக்கிறான். ஆபீஸ்ல இருக்கிறான், சிசிடிவி கேமரா இருக்கிறது, பக்குவமாக இருக்கிறான். ஆனால் இவன் பேசும்போது அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவான், செய்ய வேண்டிய அத்தனையும் செய்வான். என்ன நிலை சகோதரர்களே, நாம் நிதானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான், ஆனால் கேமராவுக்கு பயப்படுகிறான், அல்லாஹுக்கு பயப்படுவதில்லை. ஒரு சின்ன பயம் கூட வருவதில்லை. இரவு 12-1 மணி வரையும் விழித்திருந்து விட்டு அலாம் கூட வைக்காமல் தூங்குகிறான், ஃபஜ்ர் மிஸ் ஆகி விடுகிறது, எழுந்து சிம்பிளா தொழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒரு பழக்கத்தில் தொழுகிறான், எவ்வளவு பெரிய ஒரு டென்ஷன் அவனுக்கு வர வேண்டும். தொழுகையை விடுவது என்பது நம்முடைய உலமாக்கள் குஃப்ரா இல்லையா என்று விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேண்டும் என்றால் அலாம் வைக்காமல் லேட்டாகி தூங்கி சுபகுக்கு ஒரு நண்பனிடம் என்னை எழுப்பி விடுங்கள் என்று சொல்லாமல் ஒருவன் தூங்கி 6 மணிக்கு 7 மணிக்கு சூரியன் உதித்த பிறகு எழுந்து தொழுகிறான் என்றால் அவன் வேண்டும் என்று தொழுகையை விட்டவன். அதில் மாற்று கருத்து கிடையாது, பிற்படுத்தியவன். இவன் முஸ்லிமா காஃபிரா? நம்முடைய உலமாக்கள் இதிலே கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள், விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதனுக்கு நான் இன்று தொழுகையை மிஸ் பண்ணிவிட்டேனே, ஒரு சின்ன கவலை கூட கிடையாது. சில நேரங்களில் ஏதாவது ஒரு அசிங்கமான ஆபாசத்தை பார்த்துட்டா கூட அவன் சில நேரங்களில் அதை ஃபீல் பண்ணுவான். ஆனால் தொழுகையை விடுகிறான், அது ஒரு ஃபீலிங் இல்லை. என்ன காரணம், யாருக்கு நான் மாறு செய்திருக்கிறேன் என்ற உணர்வு அவனிடத்தில் வரவில்லை. அவன் மாறு செய்திருப்பது அல்லாஹுக்கு, அல்லாஹுக்கு தான் மாறு செய்திருக்கிறான், அது பிரச்சனை இல்லை. ஆபீஸுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, பதறிட்டிருப்பான், ஏனென்றால் அங்க மேனேஜருக்கு மாறு செய்ய முடியாது, ரூல்ஸுக்கு மாறு செய்ய முடியாது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சுபஹா என்கிற நோய். இந்த நோய்க்குரிய மருந்து இஸ்லாமிய அகீதாவை கற்பது. இஸ்லாமிய அகீதாவை பொறுத்தவரையில் எல்லாமே மறைவான விஷயங்கள், மறைவானதாக இஸ்லாமிய அகீதா இருப்பதனால் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் தேவை. இப்போ ஒரு ஃபிக்ஹ் சட்டத்தை எடுத்து பேசினால் நிறைய பேர் வருவார்கள். உதாரணமாக இன்றைக்கு ஒரு டாபிக் யாராவது ஒருவர் வந்து இன்றைக்கு சவுதியில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கல்கள், இது பற்றிய தெளிவு இன்றைக்கு வழங்கப்படும். பெரும் கிரௌட் வரும். வழங்கப்படுத்தும் போது கிரெடிட் கார்டு அல்லது மற்ற டெபிட் கார்டு ஏனைய பொருளாதார முறைகள் இவைகளை பற்றி பேசும்போது இன்ட்ரெஸ்டாக கேட்டிருப்பாங்க. அதே நேரத்தில் முடிந்தவுடன் கேள்விக்கு மேல கேள்வி நிறைய வந்து கொண்டே இருக்கும். இன்ட்ரெஸ்டா எல்லோருமே மிக குறிப்பெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. இஸ்லாமிய அகீதாவை பற்றி பேசி பாருங்க, வந்திருக்கிறதுல முக்காவாசி பேர் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஏனென்றால் மறைவானது, ஆனால் அதுதான் அடிப்படையில் தேவையானது. இஸ்லாமிய அகீதா சீராகிவிட்டால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் நம்முடைய அமல்களில் குறைபாடு இருந்தாலும் அல்லாஹ் நம்மை மன்னிப்பார். நம்ம சில பாவங்கள் செய்தாலும் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஹதீஸினுடைய கருத்து, மன் மாத அலத் தௌஹீதி தஹலல் ஜன்னா, யார் தௌஹீதில் மௌத்தாகிறாரோ அவர் சுவர்க்கம் செல்லுவார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வ இன் ஸனா வ ஸரிக, அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இன் ஸனா வ ஸரக, அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் சுவர்க்கம் போவான் என்றார்கள். கண்டிஷன் என்ன? தௌஹீதில் மௌத்தாக வேண்டும். தௌஹீதில் மௌத்தாகிறால் தௌஹீத் ஜமாத்தில் இருந்து மௌத்தாகிறது அல்ல. இன்றைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க என்றால், நான் தௌஹீத்வாதி என்று டிக்ளேர் பண்ணிட்டு, நான் தௌஹீத் ஜமாத் என்று டிக்ளேர் பண்ணிட்டு இருந்தால் நான் சொர்க்கம் போய்விடுவேன். அவங்களும் அப்படியே குத்தையை கெடுத்து வைத்திருக்கிறார்கள், நாங்கள் மாத்திரம்தான் சொர்க்கம் போகக்கூடியவர்கள் என்று. அதை இங்கே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அல்லாஹ்வை சரியாக புரிந்த நிலையில், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ரவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நமக்கு சொல்லுகிறார்கள். எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம், இந்த இடத்துக்கு தேவையானது. ஒரு மனிதன் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கிறான். திடீரென ஒரு நாள் பிள்ளைகளை அழைத்து சொல்கிறான், தந்தை என்கிற வகையில் நான் உங்களுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கிறேனா? பிள்ளைகள் இல்லை என்கிறார்கள். இப்போ உங்களுடைய தந்தைக்காக நீங்கள் எதுவும் செய்வீர்களா? ஆம் என்று சொல்கிறார்கள். அப்படியாக இருந்தால் நான் மரணித்தால் நீங்கள் என்னை எரிக்க வேண்டும். எரித்துவிட்டு என்னுடைய சாம்பலை எடுத்து நீங்கள் ஒரு இடத்திலே போடக்கூடாது, பல இடங்களிலும் நீங்கள் அதை தூவிவிட வேண்டும். இதை நீங்கள் எனக்காக செய்ய வேண்டும் என்று பிள்ளைகளிடத்திலே ஒரு வாய்தா எடுக்கிறார். எடுத்துட்டு அவர் மௌத்தாகிறார். அல்லாஹு தஆலா அவரை எழுப்பி கேட்பான், நீ எதற்காக இப்படி செய்தாய்? பவன் சொல்றான், யா அல்லாஹ், உன்னுடைய தண்டனைக்கு பயத்தில் தான் நான் இவ்வாறு செய்யுமாறு என்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன். உன்னுடைய தண்டனைக்கு நான் பயந்து நம்புகிறான். மற்ற விஷயங்கள் அவனுக்கு தெளிவில்லை. அல்லாஹுடைய குதிரத் மற்ற அம்சங்களில் தெளிவினால் அல்லாஹுடைய தண்டனை என்பதை எவ்வித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் அவன் நம்புகிறான். உடனே அல்லாஹு தஆலா அவனை சுவர்க்கத்திற்கு அனுப்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுவை சரியாக புரிவது, இதனால் தான் அல்லாஹுவை பற்றிய தெளிவை ஏற்படுத்துவதற்காக நம்முடைய சலஃபு சாலிஹீன்களான உலமாக்கள் அல்லாஹுடைய அஸ்மா அஸ்ஸிஃபாத் என்ற பகுதியை நிறைய பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் என்றால், தௌஹீத் மூன்று வகைப்படும். என்னென்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க, தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்றால் என்னென்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. என்னது அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது என்றால், குறைந்தது அட்லீஸ்ட் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பெயர்கள் தெரியுமா? அல்லாஹுடைய பெயர்கள் எத்தனை என்பது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன லில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்ஐன இஸ்மன் ஃபமன் அஹ்ஸாஹ தஹலல் ஜன்னா. அல்லாஹுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றன, அதை யார் பொருள் அறிந்து மனப்பாடம் செய்கிறாரோ சொர்க்கம் செல்லுவார். பொருள் அறிந்து மனப்பாடம் செய்கிறாரோ சொர்க்கம் செல்லுவார். இப்ப பொருள் அறிந்து மனப்பாடம் செய்வது எத்தனை பேர்? 1000 பேரா? 99, ஜஸ்ட் 99. எத்தனை பேருக்கு பாடம் பொருளோடு? கொஞ்சம் முஹாசப அடிப்படையில் இந்த கேள்வி நம்மகிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம். எத்தனை பேர் இந்த பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணினோம்? குர்ஆன் எத்தனை தடவை நம்ம ஓதுறோம்? வசனங்கள் முடியும் போது வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, இன்னஹு கான தவ்வாபர் ரஹீமா, இதெல்லாம் நான் கொஞ்சம் என்னென்று பார்க்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசை வந்துச்சு? இன்றைக்கு சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், மாஷா அல்லாஹ், பேர்கள் என்றால் சில வாய்க்கு வராத பேர்கள்லாம் பாடமாக்கி இருக்கிறார்கள். வரலாற்று மனிதர்கள், அரசியல் தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், சினிமா நட்சத்திரங்கள், அப்படி ஃபுல்லா பயோகிராபியோட சொல்லுவாங்க. இந்த கிரிக்கெட் வீரர்களுடைய பெயர்கள் எல்லாம் வாய்க்கே வராது. இப்ப ஸ்ரீலங்காவில் உள்ள பெயர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வராது, ஆனால் கேட்டா எல்லாம் சரியான ப்ரொனன்சியேஷனோட சொல்லுவார்கள். எந்தெந்த டீம்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் கேப்டன், யார் ஆல்ரவுண்டர், யார் பேட்ஸ்மேன், முழு தகவலும் தெரியும். நடிகர்களை எடுத்துக்கிட்டா பழைய நடிகர்கள், புதிய நடிகர்கள், நடிகைகள், அவர்கள் யார் லவ் பண்றாங்க, யார கல்யாணம் முடிச்சாங்க, யார் டைவோர்ஸ் பண்ணார், எல்லா தகவலும் தெரியும். அல்லாஹுடைய பேர்கள் 99 ஒரு 50 பேரை சொல்லுங்க, யோசிக்கிறோம். பரவாயில்ல, நான் ஒரு 25 பேரை சொல்றேன், அதுக்கு பொருள் சொல்லுங்க. யாரு ரெடி? ரெடி இல்லை. எப்படி சகோதரர்கள் இந்த மனிதன் அல்லாஹுக்கு உண்மையாளனாக இருப்பான்? உணர்ச்சிக்கு அடிமைப்படக்கூடியவன் கொஞ்ச நாளைக்கு நின்று பிடிப்பான், பிறகு அவுட். உணர்ச்சிகரமாக பேசும்போது, அரசியல்வாதி உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது வாழ்த்து சொல்லவில்லையா, கை உயர்த்தவில்லையா, தக்பீர் சொல்லவில்லையா, அவனுக்கு போய் ஓட் போடவில்லையா? உணர்ச்சி வசப்படுத்தும் போது மனிதனிடத்தில் இயல்பாக அவனுடைய அவனிலே ஆத்துஃபியத் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. உணர்ச்சி வசப்படுதல் என்ற உணர்ச்சி வசப்படுவான். சின்ன பிள்ளைகள் ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளாகும் போது உணர்ச்சி வசப்படுவான், அது மனிதனிடம் இயல்பாக இருப்பது. எனவே உணர்ச்சி வசப்படுத்தி பேசும்போது அதனால் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் நிரந்தரமானதல்ல, அது கொஞ்ச நாளில் மாறிடும். அதனால தான் பார்க்குறோம், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹத்தீப் தொழுகையை பற்றி பேசுவார். தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசும்போது அவர் வருவார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்திலே கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு மனிதராக இருந்து படுகிற வேதனையை பார்த்து சஹாபாக்கள் ஆச்சரியப்படும் போது, உங்களில் 2 பேர் படுகிற வேதனையை நான் படுகிறேன், கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அப்படி இருக்கும் போது சஹாபாக்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், தொழுகைக்காக உங்களை மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதும் அல்லாஹுடைய தூதர் எழுந்து நின்றார்கள், முடியவில்லை, கீழே விழுந்து விட்டார்கள். 2வது தடவையும் முயற்சித்தார்கள், முடியவில்லை. 3வது தடவை 2 தோழர்களுடைய தோள்களிலே கைகளை போட்டு கால்கள் இழுபட பள்ளிவாசலுக்கு சென்று உட்கார்ந்து தொழுதார்கள் என்று சொல்லுகிற ஹத்தீப் கண்கலங்குவார், குரல் தடுமாறும், உட்கார்ந்திருக்கிற எல்லோருமே கண்கலங்கி விடுவார்கள். அதற்கு பிறகு சொல்லுவார் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுபஹு தொழுகைக்கு இமாமத் செய்வதற்காக செல்லும் போதுதான் குத்தப்பட்டார்கள். அவர்கள் கொண்டு வந்து குற்றுயிராக படுக்கையில் வைத்து அவசர சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் போது சூரியன் உதித்த பிறகு கண் விழிக்கிறார்கள். உடம்பிலிருந்து இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருந்த இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், அமீருல் மூமினீனே, நீங்கள் இன்னும் ஃபஜ்ர் தொழவில்லை என்று சொல்கிறார்கள். உடனே உமர் ரழியல்லாஹு அவர்கள் தன்னுடைய உடம்பில் இரத்தம் ஓடக்கூடிய நிலையில் ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு சொன்னார்கள், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா, தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சொல்லும்போது அவரும் கலங்குகிறார், உட்கார்ந்திருக்கிற எல்லோரும் கலங்குகிறார்கள். ஒரு அமைதி. பயான் முடிந்து போகும்போது உண்மையிலே அளவைத்து விட்டார் என்கிற ஆதங்கம். போய் நல்லா வெள்ளிக்கிழமை பிரியாணியை சாப்பிட்டு தூங்கின அசர் இல்லை. யதார்த்தம் என்ன பிரச்சனை என்றால், தொழுகையை சொல்லுகிறோம், யாரை தொழ வேண்டும் என்பதை சொல்லவில்லை. யாரை நாம் தொழுகிறோமோ அவனை பற்றி அறிவு இருக்குமாக இருந்தால் மறுமையிலே
சுவர்க்கத்திலே அவனை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை உள்ளத்தில் வரும். அந்த ஆசையோடு போட்டி போடுவோம். அல்லாஹ் யார் என்பதை அறியாத பிரச்சனைதான் இன்றைக்கு அடிப்படை பிரச்சனையாகும். அல்லாஹ்வை நாம் சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்துல் குர்சியை அதிகமாக ஓதுமாறு நமக்கு தூண்டுகிறார்கள். யார் ஒருவர் ஃபரலான தொழுகைகளுக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அவருக்கும் சுவர்க்கத்திற்கும் இடையில் தடையாக இருப்பது எது? மௌத். என்ன கருத்து? மௌத்தானால் சுவர்க்கம். யார் ஒருவர் தூங்கும் போது ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு தூங்குகிறாரோ அவருக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலர் இருந்து கொண்டே இருப்பார். காலையாகும் வரைக்கும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலர். அப்ப எல்லோரும் என்ன ஆசைப்படுவாங்க? தூங்கும்போது ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு தூங்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இவ்வளவு என்கரேஜ் பண்ணாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஓத சொல்லி ஓதுறோம். ஆனால் எத்தனை பேர் இதுவரைக்கும் ஆயத்துல் குர்சிக்குரிய பொருளை பார்த்திருக்கிறோம்? ஆயத்துல் குர்சிக்குரிய பொருளை பார்த்தால் அல்லாஹ் யார் என்பது அழகாக தெரியும். அல்லாஹ் என்று ஆரம்பித்து விட்டு அல்லாஹை பற்றி சொல்லுகிறான், லா இலாஹ இல்லாஹு, நீங்கள் அவனை மாத்திரமே வணங்க வேண்டும். ஏன் தெரியுமா? லா தஅஹுதுஹு சினதுன், அந்த அல்லாஹுக்கு சிறு தூக்கம் வராது. வலா நௌம், தூக்கம் வராது. அல்லாஹுக்கு சிறு தூக்கமும் இல்லை தூக்கமும் இல்லை. லா தஅஹுதுஹு சினதுன் வலா நௌம், அந்த அல்லாஹ்வை மாத்திரமே நீங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கையூம், முதல்ல வந்து அவன் அல் ஹை அல் கையூம், உயிரோடு இருப்பவன், அவனுக்கு மௌத்தே கிடையாது. அவன் நிலையாக இருப்பவன், யார் பாலும் தேவையற்றவன், அவனுக்கு சிறு தூக்கமும் கிடையாது தூக்கமும் கிடையாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், இந்த வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹுக்குரியவை. இந்த உலகத்தில் யாருக்கும் அதில் உரிமை கிடையாது. மந்தல்லதி இதனி, மறுமையிலே அல்லாஹு தாலா தான் மலிக்காக வரப்போகிறான். மாலிக் யோமித்தீன், அவனிடம் போய் யார் பரிந்து பேசுவதற்கு சக்தி பெறுவார்கள்? இப்படி அல்லாஹை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறார். முடிக்கும் போது வஹுவல் அலி, அவன் உயர்ந்தவன், அதீம், அவன் மகத்தானவன். இந்த ஆயத்துல் குர்சியை ஒரு மனிதன் சரியான முறையில் உட்கார்ந்து யோசிப்பானாக இருந்தால் அவனிடத்தில் அல்லாஹை பற்றிய தெளிவு வரும். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அதிலே சந்தேகம் இல்லை. அல்லாஹ் இப்படிப்பட்ட பண்புகளை உடையவனாக இருக்கிறான், அதில் எனக்கு சந்தேகம் கிடையாது என்று ஒரு மனிதன் அல்லாஹை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹை அப்படி புரிந்து கொண்ட பிறகு அவன் மறுமை நாளை ஏனே ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் உறுதியாக நம்ப வேண்டும். இப்ப நம்ம நிறைய பேர் நிறைய தவறுகள் செய்வோம். யாரும் பார்த்து கொண்டிருந்தா அந்த தவறை செய்ய மாட்டோம். என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க? அதே டைம்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களோடு ஒரு மலக் இருக்கிறார், உங்களோடு ஒரு சைத்தானும் இருக்கிறார் இருக்கிறான், உங்களோடு ஒரு மலக்கும் இருக்கிறார். எத்தனை பேர் ஃபீல் பண்றோம் ஒரு தப்பு செய்ய போகும்போது மலக் என்னோடு இருக்கிறார் இருக்கிறார் என்ற அந்த ஃபீலிங் எத்தனை பேருக்கு வருது என்றால் பெரும்பாலும் இல்லை. ஏனென்றால் அந்த சப்ஜெக்ட் நம்ம பேசுறதில்ல. மலக்குகளை பற்றி சும்மா தகவல் மட்டும் தேர்த்து கொண்டு செல்வோமே தவிர, மலக்குகள் நாம் எவ்வாறு அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் நமக்கு டவுட் இருக்கிறது, மறுமையில் நமக்கு டவுட் இருக்கிறது. மறுமையில நம்பிக்கை இருந்திருந்தால் சஹாபாக்களை போன்று அந்த சுவர்க்கத்திற்காக எதுவும் செய்ய ரெடியா இருப்போம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சிம்பிளா தான் சொல்லுவாங்க, கத்தி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அன்தர்துக்கு முன்னார், என்ன நடந்துச்சு, உங்களுக்கு நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். பள்ளிக்குள் உள்ளவங்க எல்லாம் அழுதுட்டு நிற்கிறாங்க. கூமு இலா ஜன்னத்தின் அர்து ஹஸ்ஸமாவாத் வல் அர்த், வானங்களையும் பூமியையும் விட விசாலமான சுவர்க்கத்தின் பால் எழுந்து செல்லுங்கள். என்ன நடந்துச்சு? உமைர் இப்னு ஹமாம் ரழியல்லாஹு அன்ஹு கையில உண்ட அந்த பேரிச்சம்பழங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போய் ஷஹீதாக்கப்படுறார். மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரத்தி ஃபலஹுல் ஜன்னா, யார் இந்த கஷ்டமான நேரத்தில் செல்லக்கூடிய படையை தயார் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம். என்ன நடக்குது?
போட்டி போட்டு கொண்டாந்து குவிக்கிறாங்க. வீட்டில் எது தேவைன்றதை யோசிக்கல, அவங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்றதை யோசிக்கல. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா அபு உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போய் அள்ளிட்டு வார, ஒரு பொட்டலத்தில் என்ன தள்ளிட்டு வந்தார் தெரியுமா? தங்க காசு. சில ஹதீஸ்கள் 1000 என்று வருகிறது, சில வரலாற்று குறிப்புகளில் 10,000 என்று வருகிறது. கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரின் மடியில் அப்படியே கொட்டுகிறார். அவர் கொட்டியதற்கு காரணம் என்ன? அவர காதில் எதிரொலித்த மஞ்சஹஸ ஜெய்ஷல் உஸ்ரா, கஷ்டமான நேரத்தில் போகிற இந்த படையை யார் தயார் செய்கிறாரோ, ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கம். முடியும், சுவர்க்கத்தை நம்ப வேண்டும். இன்றைக்கு நமக்கு முடியுதா இல்லையா? ஊரில் உழைக்கிறத விட வெளிநாட்டுக்கு போய் உழைச்சா அதிகமாக கிடைக்கும் என்று நம்புறோம், போறோம். சில நேரங்களில் இந்த யுத்தங்கள் நடந்த காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் அசைலம் கொடுத்தார்கள். ஸ்ரீலங்காவிலிருந்து போனால் அசைலம் போவாங்க. எப்படி தெரியுமா? போர்டர் கடக்கும் போது எல்லையில் நிற்கிற போலீஸ்காரர்கள் ஷூட் பண்ணுவாங்க, தவண்டு தவண்டு போய் எல்லையை கடப்பார்கள். சில நேரங்களில் பவுசரில் எரிச்சு போவாங்க, போய் அப்படியே மௌத்தான செய்திகள் நிறைய இருக்கு. 100 பேர் 200 பேர் பவுசரில் போகும்போது அப்படியே மௌத்தானாங்க. கண்டெய்னரில் உட்கார்ந்துட்டு போவாங்க. என்னன்னு கேட்டால், இவ்வளவு தியாகம் செய்ய அவர்களுக்கு ஏன் முடிகிறது என்றால், யூகே போனால் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், யூரோப்புக்கு போனால் அங்கே சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், அங்கே நல்லா தேடலாம். நம்பினால் அவன் செய்வான். நமக்கு சுவர்க்கத்தின் மீது நம்பிக்கை வரவில்லை, எனவே சுவர்க்கத்தை நோக்கிய போட்டி இல்லை நம்மிடத்திலே. கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். சுவர்க்கத்தை நோக்கிய போட்டி சஹாபாக்கள் மத்தியிலே இருந்தது, கடுமையாக இருந்தது. சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறைப்படுகிறார்கள். ذهب اهل الدثور بالاجور يا رسول الله. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம், கொஞ்சம் பேர் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அந்த பணக்காரர்கள், யுஸல்லூன கமா நுஸல்லி, நாங்கள் தொழுவது போன்று அவர்களும் தொழுகிறார்கள். வயசூமூன கமா நசூம், நாங்கள் நோன்பு நோற்பது போன்று அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள். வயதசத்தகூன பிஃபுதூலி அம்வாலிஹிம், அதே நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிறைய காசை கொண்டு அவர்கள் தர்மம் செய்து சுவர்க்கத்திற்கு முந்திக் கொள்கிறார்கள். எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை என்று சண்டை பிடிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அதற்குரிய வழி அவர்களுக்கு காண்பித்தார்கள். ஆனால் இங்கே என்ன முக்கியம் என்றால், அவர்களிடம் ஏற்பட்ட அந்த உணர்வு, சுவர்க்கத்திற்காக அவர்களிடத்தில் ஏற்பட்ட போட்டி. பெண்கள் வருகிறார்கள், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் ஆண்களை மாத்திரம்தான் ஜிஹாதுக்கு அழைத்துச் செல்கிறீர்கள், அங்கே போனால் அவர்கள் ஷஹீதாகிறார்கள், டிரெக்டாக சுவர்க்கம் போகிறார்கள், எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையே. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொல்கிறார்கள், உங்களுக்கு ஜிஹாத் இருக்கிறது, ஆனால் அது சண்டை இல்லை, அந்த ஜிஹாதிலே சண்டை இல்லை, அதுதான் ஹஜ் என்று சொன்னார்கள். இங்கே நம்ம எதை பார்க்கிறோம் என்றால், சுவர்க்கத்தை நோக்கிய பயணத்தில் ஏற்பட்ட போட்டி. அந்த போட்டி நம்பினால் வரும். இந்த நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதியாமல் இருப்பதுதான் உள்ளத்தில் ஏற்படுகிற மிக பிரதானமான நோயாகும். இந்த நோயிலிருந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதான் கத் அஃப்லஹ மன் தஸக்கா, அல்லது கத் அஃப்லஹ மன் ஸக்காஹ என்று குர்ஆன் வசனங்கள் சொல்லுகிற செய்தி. அடுத்த நோய் ஷஹவாத் என்கிற நோய். அகீதா சீராகிவிட்டால் ஷஹவாத் என்கிற நோய் ஆட்டோமேட்டிக்காக போய்விடும். அகீதா சீராகிவிட்டால் அந்த மனிதன் தன்னை ஒரு பணிவான மனிதனாக அவன் நினைப்பான். இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஃமின் ஒரு நெற்கதிர் போன்றவர். நெற்கதிர் ஆரம்ப கட்டத்தில் நிமிர்ந்து நிற்கும், ஆனால் அதுக்குள்ள ஒன்றும் இல்லை. நெல்லை நீங்கள் எடுத்துட்டீங்க என்றால் கட்டத்தில் நிமிர்ந்து நிற்கும். அந்த டைம்ல நீங்கள் அதை அறுவடை செய்தால் எந்த ஃபாயிதாவும் இல்லை. பிறகுதான் அதில் அரிசி உண்டாகிறது. அரிசி உண்டாக உண்டாக அது என்ன செய்கிறது? பணிகிறது. அப்ப ஈமான் ஒரு மனிதனிடத்தில் கூட கூட பணிவு வரும். இது இயல்பாக வரும், கஷ்டப்பட தேவையில்லை. ஈமான் அதிகரித்தால் அவனிடம் ஈகோ இல்லாமல் போகும். ஈமான் அதிகரித்தால் பெருமை இல்லாமல் போகும். ஈமான் அதிகரித்தால் பொறாமை இல்லாமல் போகும். ஈமான் அதிகரித்தால் சுயநலம் இல்லாமல் போகும். ஈமான் அதிகரித்தால் எல்லாமே அவனிடத்தில் நல்லா நன்றாக வரும். இப்ப இஸ்லாமிய அகீதா சீராக வந்துவிட்டால் ஷஹவாத் என்கிற நோய்கள் போய்விடும். இந்த இரண்டு நோய்களிலிருந்தும் நம்முடைய உள்ளத்தை
பரிசுத்தமாக வைத்திருந்தால் அவருக்கு மறுமையில் வெற்றி. அதேபோன்று அல்லாஹு தஆலா சூரத்து நூறிலே சொல்கிறான், إذا دعوا إلى الله ورسوله ليحكم بينهم أن يقولوا سمعنا وأطعنا. உண்மையான மூமின்களிடம் அல்லாஹுடைய தீர்ப்பு, அல்லாஹுடைய தூதருடைய தீர்ப்பு, இதன் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் அவர்களுடைய பதில் எப்படி இருக்குமா? சமியனா வஅதனா, கேட்டும் வழிபடுகிறோம் என்பதாகத்தான் அவர்களுடைய பதில் இருக்கும். அதில் விவாதித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். இது சுபஹாத் என்ற நோய் இல்லாத மனிதர்களுடைய நிலை. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால் தான் அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அபு ஜஹில் மிஅராஜ் சம்பவமாக வருகிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போய் வந்து மக்காவிலே காபாவிலே இருக்கிற காபாவை சூழ இருந்த மக்களிடத்திலே அந்த செய்தியை சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. சொல்லும்போது அபு ஜஹில் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு உடனே அபுபக்கர் ரழியல்லாஹுவை தேடி ஓடுகிறார். என்றால் அபுபக்கர் ரழியல்லாஹுவர்கள் முக்கியமான மனிதர். அவர் பின்வாங்கிவிட்டால் நிறைய பேர் பின்வாங்குவார்கள். இதனுடைய கணிப்பு அபுபக்கர் ரழியல்லாஹுவர்களை தேடி சென்று உன்னுடைய தோழர் இப்படி சொல்லுகிறார் என்றதும் அபுபக்கர் ரழியல்லாஹுவர்கள் திரும்ப கேட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வதை நீர் கேட்டீரா என்று கேட்டார்கள். ஆம், நான் கேட்டேன் என்று சொல்லும்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருந்தால் நிச்சயமாக அது உண்மையாகவே இருக்கும். ஏனென்றால் அதைவிட ஒரு பெரிய விஷயத்தை அவர் சொல்கிறார், அதையும் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் வானத்திலிருந்து எனக்கு வஹி வருகிறது என்று சொல்கிறார், அதையே நாங்கள் நம்புகிறோம் என்றால் இதுவெல்லாம் சிம்பிளான விஷயம் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அதை வைத்து தான் அவருக்கு சித்திக் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டது என்கிற வரலாறு எல்லோருக்கும் தெரியும். இந்த நிலை இஸ்லாமிய அகீதாவில் தெளிவுள்ளவர்களுக்கு இருக்கும். எனவே நமக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொன்னால் ஏன் எதற்கு என்கிற கேள்வி நம்மிடத்திலே வராது. இன்றைக்கு நியாயங்கள் ஹிக்மா என்று சொல்லுவாங்க. அதில் உள்ள ஒவ்வொரு நோன்பை பற்றி சொன்னால் நோன்பில் உள்ள ஹிக்மா, நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டுள்ளது தெரியுமா? நோன்பு பிடிச்சால் நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம், நோன்பு பிடிச்சால் அது இருக்கும் இது இருக்கும். ஆண்கள் ஏன் தங்கம் அணியக்கூடாது தெரியுமா? ஆண்கள் தங்கம் அணிந்தால் ஆண்மை குறையும். ஏன் பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது தெரியுமா? பன்றியிலே அந்த கிருமி இந்த கிருமி இருக்கிறது. இப்படி காரணங்கள் தேடுகிற நிலை இன்றைக்கு அதிகம். அப்படி பேசினால் பெரிய ஒரு சந்தோஷம். மூமின் என்ற நிலையில் இது நமக்கு அவசியமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், இதா வலஅல் கல்பு ஃபீ இனாஇ அஹதிக்கும் ஃபஹ்ஸிலூஹு சப்அன், உங்களுடைய பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால் ஏழு முறை கழுவுங்கள், ஒரு தடவை மண் கலந்து கழுவுங்கள். இவன் உடனே என்ன பண்ணுவான்? நாய் வாய் வைத்து விட்டால் ஏழு முறை கழுவுவான், ஒரு முறை மண் தேய்ச்சி கழுவுவான். ஏன் எதுக்கு என்ற கேள்வி அவனிடத்தில் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் அதை அப்படியே அவன் எடுத்துக் கொள்வான். அவனிடத்தில் ஏன் எதற்கு என்ற கேள்வி வராது. இதைத்தான் உலமாக்கள் தஅப்புதி என்று சொல்வார்கள். இது எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்றால் தஅப்புதி. ரசூல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹலாலான உணவுகளை தின்றால் ஒது முறியாது என்று சொன்னார்கள். ஒட்டகக்கறி சாப்பிட்டால் ஒது முறியும் என்று சொன்னார்கள். இவன் ஒட்டகக்கறி சாப்பிட்டால் ஒது முறிப்பான், அதுக்கு பிறகு ஒது செய்வான். ஏன் ஒட்டகிறைச்சி சாப்பிட்டால் மாத்திரம் ஒது முறையும்? இந்த ஆய்வு அவனுக்கு அவசியம் இல்லை. அவனுக்கு என்ன தேவை என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா, கட்டுப்படுவேன். இது அகீதாவில் உள்ள சுபஹாத் நீங்கிவிட்டால் அந்த மனிதனிடத்தில் இயல்பாக வரும். இதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை அல் குர்ஆனிலே சொல்கிறான். அதில் பிரதானமான எடுத்துக்காட்டு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிமிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறான். அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் லேட்டாகி குழந்தையாக கிடைக்கிறார்கள். குழந்தை வளர்ந்து வருகிறது, குலாம் என்ற நிலையை அடைகிறது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் கனவின் மூலம் வஹி அறிவிக்கிறான் மகனை அறுப்பதற்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய மகனை நீ அறுக்க வேண்டும். அதே போன்று அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் பாப்பா மகனிட்ட செய்தியை சொல்றாங்க, மகனே நான் உன்னை அறுக்க கனவு கண்டேன். இரண்டு பேருடைய நிலைப்பாடும் அகீதாவில் தெளிவான நிலைப்பாடு.
இரண்டு பேரிடத்திலும் எந்த குழப்பமும் மனதில் ஏற்படவில்லை. இரண்டு பேரும் உறுதியாக இருந்தார்கள், அல்லாஹ் என்னை படைத்தான், அல்லாஹ் என்னை நபி ஆக்கினான், அல்லாஹ் எனக்கு கட்டளையிடுகிறான், எனவே அல்லாஹுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். இதுல வேறு லாஜிக் எல்லாம் பேசுவதற்கு எனக்கு நியாயமே கிடையாது. மகன் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா அபதி ஃபஅல் மா துமர். தந்தையே, அருமை தந்தையே, அபி என்று கூட சொல்லவில்லையா, அபதி, என்னுடைய அன்பு தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாசத்தோடு வளர்த்த மகனை அறுக்கிற இடத்திற்கு கொண்டு கழுத்திலே கத்தியை வைத்தார்கள். அல்லாஹ்தான் சத்தக்த ரூயா, இப்ராஹிமினி கனவை மெய்ப்படுத்தி விட்டா என்று வஹி அறிவித்து அறுக்க வேண்டாம் என்று சொல்கிறார். இப்ப இஸ்லாமிய அகீதாவில் ஒரு மனிதனுக்கு தெளிவு ஏற்பட்டால் குழப்பம் வராது. சஹாபாக்களுக்கு எந்த குழப்பமும் வரல. இஸ்லாமிய அகீதாவுடைய விஷயத்தில் ஒன்றுக்கொன்று முரண்படுவது போன்று அவர்கள் எதையுமே பார்த்தது கிடையாது. வருவதை அப்படியே நம்பிட்டு போனாங்க. அல்லாஹுக்கு முகம் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் சொன்னார்கள், நம்பிட்டு போனாங்க. அல்லாஹுடைய முகம் எப்படி இருக்குன்னு அவங்க கேள்வி கேட்கல. அல்லாஹுக்கு முகம் ஆண்டு ஆச்சரியப்படல. அல்லாஹுக்கு கை இருக்கிறது என்று சொன்னவுடன் வஹி சொல்லுகிறது நம்பிட்டு போனாங்க. அல்லாஹுக்கு கண் இருக்கிறது என்று சொன்னதும் அல்லாஹுக்கு கண்ணா, அது எப்படி இருக்கும் கேட்கவில்லை, அல்லாஹுடைய கண் என்று நம்பிக்கொண்டு போனார்கள். அதே போன்று அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேலே அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று சொன்னபோது அதை நம்பினார்கள். அதை சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் இரவின் மூன்றாவது பகுதியில் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் என்று சொன்னபோது அதையும் நம்பினார்கள். இதுதான் அகீதாவில் தெளிவு என்பது. நம்ம அதனால ஆரம்பத்தில் சொன்னோம், அகீதாவில் தெளிவில்லாதவன் குழம்பிக் கொண்டே இருப்பான், சிக்கல் வந்து கொண்டே இருக்கும். எனவேதான் நம்முடைய உலமாக்கள், சலஃப் உலமாக்கள் குறிப்பாக அகீதாவுடைய விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சில நேரங்களில் அகீதாவை பேசும்போது சிலர் எப்படி விமர்சனம் செய்யறாங்க தெரியுமா? சிரியாவிலே முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், பர்மாவிலே போட்டு முஸ்லீம்கள் எரிக்கப்படுகிறார்கள், ஈராக்கிலே நாளாந்த முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படி இருக்கும் போது இவர்களுக்கு எப்போது எடுத்தாலும் அகீதா அகீதா, இதை தவிர வேறொன்றும் அவர்களுக்கு இல்லை என்று பேசிக் கொண்டிருப்பார்கள் விமர்சனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தான்? உரிமைகள் எல்லாம் பெற்று சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக படைத்தானா? இல்லை. இந்த உலகம் நமக்கு ஒரு சோதனை களம். அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். உலகம் மூமினுக்கு சிறைச்சாலை, காஃபிருக்கு சுவர்க்கம். அல்லாஹ் சோதனைகளை தந்து கொண்டே இருப்பான். பலஸ்தீனத்தில் நடக்கும், சிரியாவில் நடக்கும், ஸ்ரீலங்காவில் நடக்கும், இந்தியாவில் நடக்கும், பர்மாவில் நடக்கும், உலகம் முழுக்க நடக்கும். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அம்பியா தும்மல் அம்ஸல் ஃபல் அம்ஸல். அதிகமாக கடுமையாக சோதிக்கப்படுபவர்கள் நபிமார்கள், அதற்கு பிறகு கொள்கையில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள். உலகத்தில் சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். சோதனைகள் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அகீதாவை பேசக்கூடாது, அகீதா இப்போதைக்கு தேவையில்லை என்கிற வாதம் வந்து அடி முட்டாள்தனமான ஒரு வாதமாகும். எனவே நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற இந்த நோய் நீங்கி அல்லாஹ்வை சரியான முறையிலே புரிந்து இஸ்லாமிய அகீதாவில் நாம் உறுதியுள்ளவர்களாக இருந்தால்தான் நமக்கு மறுமையிலே வெற்றி இருக்கிறது. ஃபமன் ஜுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னா ஃபக்கத் ஃபாஸ். நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட்டால் அவருக்கு வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறானே, ஃபக்கத் ஃபாஸ், நிச்சயமாக அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று. அந்த வெற்றி வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் தூய்மையான அகீதாவோடு நாம் வாழ வேண்டும். அதே நேரத்தில் அமல்களும் நிறைய நாம் செய்ய வேண்டும். فَمَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. யாருடைய மீசான் என்ற தராசு நன்மைகளால் கதிக்கின்றதோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ப அமல்கள் விஷயத்திலேயே நம்மிடத்தில் போட்டி வர வேண்டும். குர்ஆன்ல இரண்டு இடங்கள்ல இதை சொல்றான். அதே போன்று அல்ஹாக்கு முத்தக்காசுர் அல்லாஹு அதில் சொல்லும் போது என்ன சொல்றான் என்றால், فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَّاضِيَةٍ. யாருடைய மீசான் என்ற தராசு நன்மைகளால் வெயிட் கூடியதாக மாறுகிறதோ அவர் அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கையில் இருப்பார். அதான் வெற்றி. நிச்சயமாக அகீதா சீரானால் நன்மைகளில் போட்டி வரும், பாவங்களை விட்டு தூரமாகுவோம். அகீதா சீராகாமல் நிறைய அமல் செய்தாலும், நிறைய பாவங்களிலிருந்து விடுபட்டிருந்தாலும் அவர்களுக்கு வெற்றி கிடையவே கிடையாது. ஒரு மனிதன் அகீதாவில் சீராக இருந்து அமல்கள் குறைவாக செய்தாலும் அவனுக்கு மறுமையில் எப்படியோ வெற்றி கிடைக்கும். நம்முடைய அகீதா என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஈமான் கொண்ட பிறகு பெரும்பாவங்கள் செய்வானாக இருந்தால், அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். பெரும்பாவங்கள் செய்த நிலையில் அவன் தௌபா செய்யாமல் மௌத்தானால், அகீதா சீராக இருக்கிறது, பெரும்பாவம் செய்கிறான், தௌபா செய்யாமல் மரணித்து விட்டான், இவனுடைய நிலை என்ன? இவன் நஷ்டவாளியா என்று கேட்டால், இவன் ஒரு வகையில் நஷ்டவாளியாக இருந்தாலும் இவனுக்கு ஏதோ ஒரு முறையில் வெற்றி இருக்கிறது. நம்முடைய கொள்கை என்னவென்றால், இவன் மறுமையிலே வந்து நிற்கும் போது அல்லாஹு தஆலா ஒரே அடியாக இவனை மன்னித்து சொர்க்கம் அனுப்பிவிடலாம், நரகத்துக்கு போடாமல் தௌபாச்சி அல்ல, அல்லாஹுடைய அன்பினால் கருணையினால் அவனை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடலாம். அல்லாஹு தஆலா இவனை தண்டிக்க வேண்டும் என்று நாடினால் நரகத்தில் போட்டு தண்டித்து விட்டு சொர்க்கத்திற்கு அனுப்புவான். முக்கியமான விஷயம். இன்றைக்கு மக்கள் இந்த பகுதியை தான் பேசிக் கொண்டிருக்கிறான், அடிப்படையான பகுதியை விட்டு விட்டார்கள். ஆனால் உண்மையிலே ஒரு மனிதனுடைய அகீதா சீராகிவிட்டால் ஒரு பாவம் செய்தால் அவனால் தூங்க முடியாது. இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு மூமின் பாவம் செய்தால் அவனுடைய உணர்வு எப்படி இருக்கும்? ஒரு உயரமான இடத்திலே ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கிறது, அந்த கல் எந்த நேரத்திலும் விழலாம் என்ற நிலையில் இருக்கிறது, விழுந்தால் எந்த இடத்தில் விழுமோ அந்த இடத்தில் ஒரு மனிதன் நிறுத்தப்பட்டிருக்கிறான். அந்த மனிதனுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும்? டென்ஷனாகவே இருக்கும். அதே போன்றுதான் ஒரு மூமின் பாவம் செய்தால் அவனுடைய ஃபீலிங்ஸ் இருக்கும். இதுக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நிறைய எடுத்துக்காட்டுகள் நீங்கள் பார்க்கலாம். ரமலான் நேரத்தில் பகல் வேளையில் மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு ஒரு சஹாபி ஓடி வாரார், வந்து ஃபத்வா கேட்கல. அவர் எப்படி சொல்லிட்டு வாரார்? ஹலக்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நான் அழிஞ்சிட்டேன் வாரார், அழிந்து விட்டேன். அந்த ஈமான் அப்படித்தான் சொல்ல தூண்டும். காமிதியா என்கிற கோத்திரத்து பெண்மணி அல்லாஹுடைய தூதரிடத்தில் அவ்வளவு சஹாபாக்கள் இருக்கும் போது எப்படி வந்தாங்க? தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று வருகிறார்கள். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தான் ஓடி வந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திரும்பி போன போவார், கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்ப வருவார், திரும்ப சொல்லுவாங்க, நீ அந்த பெண்ணோடு தனிமையில் இருந்திருப்பாய், போ தௌபாச்சி, போயிட்டு திரும்ப வருவார், என்ன போக விடாது ஈமான். அப்போ ஒரு மனிதனுடைய ஈமான் சீராக்கப்பட வேண்டும். நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த சுபஹா என்கிற நோய்க்குரிய மருந்தை தேட வேண்டும், அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும், அதற்காக கஷ்டப்பட வேண்டும். ஏனென்றால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வெற்றி என்பது இந்த உலகத்தில் உள்ள வெற்றி கிடையாது, உண்மையான வெற்றி மறுமையில் கிடைக்கிற வெற்றி தான். எனவே அல்லாஹு தஆலா மறுமையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள வேண்டும். அதற்காக நாம் பாடுபட வேண்டும். அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வ ஆஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.